அனைவருக்கும் வணக்கம். ஓவா கல்வி அமைச்சு, ஓவா சமூக வானொலி ஆகியன இணைந்து நடாத்துகின்ற இக்கல்வி நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கும் நான் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியை ராசுதர்ஷி. மாணவர்களே, உங்களுடன் தரம் பத்திற்குரிய பாட அலகுகளில் ஒன்றான இலக்கண பகுதியை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால், இலக்கண பகுதியிலிருந்து தொகைநிலை தொடர்கள் என்ற பகுதியின் ஊடாக உங்களுடன் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். அவ்வகையில் முதலாவதாக நாங்கள் அந்த தொகைநிலை தொடரை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், இந்த தொகைநிலை தொடர் என்பது தரம் பத்திலும் வருகின்றது, தரம் பதினொன்று உயர்தரத்தில் நீங்கள் கலை பிரிவை தெரிவு செய்வீர்களானால் கலை பிரிவிலும் இந்த தொகைநிலை தொடர்கள் தொடர்ந்தும் பரீட்சைக்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அவ்வகையில் இந்த தொகைநிலை தொடர்கள் நாங்கள் தொகைநிலை தொடர் எனும் போது முதலாவதாக ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரில் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை, பண்பு, உவமை முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருவது, அதாவது தொகை எனும் போது தொக்கி வருவது, மறைந்திருப்பது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அது தொகை நிலை தொடர் எனும். மாணவர்களே, மறுபடியும் கூறுகின்றேன், அதாவது தொகை என்றால் தொக்கி நிற்பது, மறைந்து நிற்பது, அதாவது வேற்றுமை உறுப்புகளோ அல்லது பண்புறுப்புகளோ உவமை உறுப்புகளோ வினையோ இத்தகைய உறுப்புகள் மறைந்து தொக்கி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அது தொகை நிலை தொடர் எனப்படும். உதாரணமாக நாங்கள் இரண்டு சொற்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வெண்சங்கு ஊதினான், வெண்சங்கு இரண்டு சொற்கள். அதே போல தொகை என்றால் நாங்கள் என்னென்று பார்த்தோம், அதே போல தொடர் என்றால் சொற்கள் பல தொடர்ந்து வந்து ஒரு பொருள் தருவது சொற்றொடர் என. நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். ஆக தொகைநிலை தொடர் எங்களுக்கு தொடர் இரண்டு வகைப்படுகின்றது. ஒன்று தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர். இந்த தொகாநிலை தொடர் மாணவர்களே நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கற்று வருகின்றீர்கள். எழுவாய் தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொடர், வினைமுற்று தொடர், பேரச்சொடர், வினையச்சொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். நாங்கள் இன்று கற்கப் போவது தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர்கள் ஆறு வகைப்படுகின்றது. முதலாவது வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை. நான்காவது உவமை தொகை. ஐந்தாவது உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஆக மாணவர்களே, இந்த தொகைநிலை தொடர்கள் ஆறு வகைப்படுகின்றது. ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரில் ஏற்கனவே நான் கூறியது போல வேற்றுமை உறுப்புகளோ அல்லது ஏனைய பண்புறுபோ உவமை உறுப்போ மறைந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல நிற்பது தொகைநிலை தொடர். இதில் முதலாவது வேற்றுமை தொகை எனும் போது ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். இதில் முதலாம் வேற்றுமை முதலாவது எட்டாம் வேற்றுமை உறுப்பு தவிர ஏனைய வேற்றுமைகள் எல்லாம் இதில் அடங்கும். இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ, அங்கு மூன்றாம் வேற்றுமை உருவ ஆள், கு, இன், அது, கண் போன்ற உறுப்புகள் எல்லாம் இதில் மறைந்து இருக்கும். ஒரு சொல்லை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வர கவிதை எழுதினான், இதில் என்ன உறுப்பு மறைந்துள்ளது? ஐயுறுப்பு, கவிதையை எழுதினான். ஆகவே கவிதை எழுதினான் என்பது வேற்றுமை தொகை, அங்கு ஐயுறுப்பு மறைந்துள்ளது. அதே போல ஆளுறுப்பை எடுத்துக்கொள்வோமானால் கைப்பிடித்தான், ஆள் கையால் பிடித்தான். ஆகவே கைபிடித்தான் எனும் போது அங்கு ஆளுருபு மறைந்துள்ளது. அடுத்ததாக மதுரை சென்றான் எனும் போது கூர்வு மறைந்துள்ளது, மதுரைக்கு சென்றான். ஐந்தாம் மற்றும் ஒருவான இன்னை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சிறை நீங்கினான், இங்கு இன்னுருவு மறைந்துள்ளது, சிறையின் நீங்கினான். அடுத்ததாக ஆறாவது வச்சும் உருவையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அழகன் நூல், அழகனது நூல், அது இன்று உருவம் மறைந்துள்ளது. அதே போல அடுத்ததாக கண்ணுருவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மலை வாழ்வோர், இங்கு கண் என்று வேற்றுமை உருவம் ஏழாம் வேற்றுமை உருவம் மறைந்துள்ளது. மலை கண் வாழ்வோர் அவை புலவர், இங்கு கண் உருவம் மறைந்துள்ளது, அவை கண் புலவர். ஆகவே மாணவர்களே, வேற்றுமை தொகை எனும் போது நன்றாக கவனியுங்கள், வேற்றுமை தொகை எனும் போது வேற்றுமை உருவுகள் மறைந்திருக்க வேண்டும். வேற்றுமை உருவுகள் மறைந்து நின்று உங்களுக்கு ஒரு பொருள் போல இரு சொற்கள் காணப்படும். அதாவது வேற்றுமை உருவு மறைந்திருக்கும். வேற்றுமை தொகை எனும் போது ஐ, ஆள்கு, இன், அது, கண் ஆகிய இரண்டு முதல் ஏழாம் வேற்றுமை வரை உள்ள உருபுகள் மறைந்து நிற்க சொற்கள் இணைந்து தொகை சொல்லாக, அதாவது தொகை சொல் எனும் போது ஒரு கூட்டு பெயராக, இரண்டு பேர் போல ஒரு கூட்டு பெயராக அமைவது வேற்றுமை தொகை எனப்படும். வேறு வேறு உதாரணங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஐயுறுப்புக்கு மீன் சந்தை, மீனை விற்கும் சந்தை, இரண்டாம் வேற்றுமை உருபு. மூன்றாம் வேற்றுமை உருபை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆளுருபு. ஆகவே தங்க காப்பு எனும் போது தங்கத்தால் செய்த காப்பு, ஆகவே தங்க காப்பு என்பது வேற்றுமை தொகை. சிறுவர் பாடசாலை, சிறுவருக்கு உரிய பாடசாலை, நான்காம் வேற்றுமை உருபு மறைந்துள்ளது. ஐந்தாம் வேற்றுமை உருபு மறைந்து வர பார்ப்போமாக இருந்தால் கண்ணீர் உருவ நேரடியாக தெரிய கண்ணில் இருந்து வழியும் நீர், ஆகவே கண்ணீர் என்பது வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கடற்கரை, கடலினது கரை. அதுபோல ஏழாம் வேற்றுமை உருவு மறைந்து வர நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவை புலவர்கள், அவை கண் புலவர்கள். ஆகவே அன்பு மாணவர்களே, இவ்வாறு வேற்றுமை தொகை எனும் போது வேற்றுமையினுடைய உருபுகள் மறைந்து வர வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக முதலாவது வேற்றுமை தொகை, இரண்டாவதாக நாங்கள் வினை தொகையை பார்ப்போமாக இருந்தால் வினை தொகை எனும் போது காலம் காட்டும் இடைநிலையும், காலம் காட்டும் இடைநிலை, பேரச்ச விகுதியும் மறைந்து நிற்க. காலம் காட்டும் இடைநிலை என்றால் உங்களை தெரிந்திருக்க வேண்டும் இடைநிலைகள், அடுத்தது பேரச்ச விகுதி மறைந்து நிற்க வினை அடியும் பேர் சொல்லும் இணைந்து அமையும் தொகை சொல். வினை அடி எனும் போது பாருங்கள் மாணவர்களே, எரிந்தான் எனும் போது எரி என்பது வினையடி, ஏவினான் எனும் போது ஏவு என்பது வினையடி. ஆக பேரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை அடியும் பேர் சொல்லும் இணைந்து அமையும் தொகை சொல் வினை தொகை எனப்படும். மறுபடியும் மாணவர்களே, காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வருவது வினை தொகை எனப்படும். சுருக்கமாக கூறினார். அதைவிட நாங்கள் இலகுவாக கூறுவோமாக இருந்தால் உங்களுக்கு புரிகின்ற வகையில், இதில் முதலாவது ஆக வினை சொல்லினுடைய அடியும் இரண்டாவதாக ஒரு பேர் சொல்லும் இருக்கும். இதில் காலங்கள் காட்டும், அதாவது மூன்று காலங்களும் இரண்டு சொற்களுக்கிடையில் மறைந்திருக்கும். உதாரணமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எரி கயிறு எனும் போது எரிந்த கயிறு, எரிகின்ற கயிறு, எரியும் கயிறு. ஆகவே காலம் காட்டுகின்ற அந்த காலம் காட்டுற இடைநிலை மறைந்துள்ளது, இங்கு வினை தொகை எரிகயிறு. வீசுதென்றல் எனும்போது வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். விழித்தோய்க்கு நாங்கள் உதாரணங்களை கூறிக்கொண்டே போகலாம். ஓடு மீன், ஓடிய மீன், ஓடுகின்ற மீன், ஓடும் மீன். இங்கு ஓடும் மீன் எனும் போது உங்களுக்கு நேரடியாக தெரிகின்றது, எதிர்காலம் காட்டுகின்றது. ஓடுகின்ற மீன் எனும் போது நிகழ்காலத்தை காட்டுகின்றது. ஓடிய மீன் எனும் போது ஓடிய என்றது எச்சமாக உள்ளது, ஓடுகின்ற எச்சமாக உள்ளது, ஓடும். ஆகவே ஓடிய மீன் எனும் போது அது இறந்த காலம் என்று எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது. ஆகவே இந்த காலங்கள் காட்டக்கூடாது எனும் போது நாங்கள் வினைத்தொகை எனும் போது ஏற்கனவே கூறினோம், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச பகுதியும் மறைந்து வருவது வினைத்தொகை எனப்படும். ஆகவே ஓடு மீன் என்று நாங்கள் வினைத்தொகையை எழுத வேண்டும். அடுத்ததாக சுடுமணல், கடினாய், கொள்களிறு. சுடுமணல் எனும் போது பாருங்கள் மாணவர்களே, சுட்ட மணல், சுடுகின்ற மணல், சுடும் மணல். ஆகவே காலம் காட்டுகின்ற உருபுகள் மறைந்துள்ளது. சுடுமணல் ஏவுகணை, ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவும் கணை. அங்கு காலம் காட்டும் இடைநிலை மறைந்துள்ளது. கொள்களிறு எனும் போது கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு. ஆகவே இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருவது வினைத்தொகை எனப்படும். ஆகவே நாங்கள் இரண்டு பார்த்திருக்கின்றோம், இரண்டு வேற்று முதல இரண்டு தொகைநிலை தொடர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மாணவர்களே. முதலாவதாக நாங்கள் பார்த்தது வேற்றுமை தொகை, இரண்டாவதாக நாங்கள் பார்த்தது வினைத்தொகை. அடுத்ததாக மாணவர்களே பண்பு தொகை. அதாவது பண்பு எனும் போது உங்களுக்கு தெரியும் ஒன்றினுடைய குணம், அதாவது பண்பு. இதில் பண்பு உறுப்புகளான ஆன அல்லது ஆகிய, ஆன ஆகிய என்ற பண்புறுப்புகள் மறைந்து நிற்க பண்பு உணர்த்தும் ஒரு சொல், பிறிதொரு சொல்லோடு இணைந்து உருவாகும் தொகை சொல் பண்பு தொகை எனப்படும். மாணவர்களை மறுபடியும் கூறுகின்றேன், உங்களுக்கு தெரியும் தொகை என்றால் மறைந்து வருவது, தொக்கி வருவது. ஆகவே இங்கு பண்பு தொகை உங்களுடைய தலைப்பிலிருந்தே நீங்கள் இலக்கணத்திற்குரிய அந்த விடைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு இலக்கண பகுதிகளையும் இவ்வாறுதான் பண்பு தொகை. உங்களுக்கு தொகை என்றால் என்னென்று தெரியும், பண்பு என்றால் என்னென்று தெரியும். ஆகவே தொகை எனும் போது தொக்கி நிற்க வேண்டும், மறைந்து நிற்க வேண்டும். ஆகவே பண்பு தொகை எனும் போது ஆனாகிய எனும் பண்புறுப்பு மறைந்து நிற்க பண்பு உணர்த்தும் ஒரு சொல் பிறிதொரு சொல்லோடு இணைந்து உருவாகும் அந்த தொகை சொல் பண்பு தொகை எனப்படும். உதாரணமாக பாருங்கள் மாணவர்களே, ஒரு மேசை இருக்கின்றது என்றால் அவருடைய பண்பு வட்டமான மேசை. நாங்கள் ஒரு பலகையில் படித்துக் கொண்டிருக்கின்றது, வெண்மையான பலகையினுடைய பண்பை வெளிப்படுத்துகின்றது. வெண்மை நிறமாக உள்ளது, வட்ட வடிவமாக உள்ளது. ஆகவே இங்கு ஆன, வெண்மையான, வட்ட வடிவமான என்று கூறுகின்றோம். ஆகவே இங்கு மறைந்து வரும்போது அந்த ஆன ஆகிய என்ற பண்புறுப்புகள் மறைந்து வருமாக இருந்தால் வட்ட மேசை. அங்கு வட்டமான என்ற ஆணை என்ற பண்புறுப்பு மறைந்துள்ளது. ஆகவே வட்டமேசை என்பது பண்பு தொகை. அதே போல வெண்மணல் எனும் போது, வெண்மையான மணல் எனும் போது அங்கு ஆண உருவு நேரடியாக தெரிகின்றது. ஆகவே இதை நாங்கள் பண்பு தொகை எனும் போது அந்த ஆண உருவு மறைந்து வெண்மணல், இதுதான் பண்பு தொகை. அதே போல வட்ட தொட்டி, வட்ட வடிவமான தொட்டி. அப்ப அங்க ஆணை என்று உருபம் மறைந்துள்ளது, வட்ட வடிவமான, வட்டமான தொட்டி. ஆகவே வட்ட தொட்டி என்பது பண்பு தொகை. செங்காந்தன், செம்மையாகிய காந்தன். ஆகவே ஆகிய என்ற உருபு மறைந்து செங்காந்தன் என்பது பண்பு தொகை. ஆகவே அன்பு மாணவர்களே, பண்புத்தொகை எனும் போது உங்களுக்கு தெரியும், ஆன ஆகிய என்ற பண்புறுப்புகள் மறைந்து நிற்க உணர்த்துகின்ற ஒரு சொல், இன்னொரு சொல்லோடு இணைந்து, பிறிதொரு சொல்லோடு இணைந்து உருவாகும் தொகை சொல் பண்புத்தொகை எனப்படுகின்றது. இந்த பண்புத்தொகையில் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்ற ஒரு விடயமும் காணப்படுகின்றது. அதாவது மாணவர்களே, இருபெயரொட்டு பண்புத்தொகை எனும் போது நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை, ஆகவே அங்கு இரண்டு பெயர் சொற்கள் வரப்போகின்றது. அதில் ஆன ஆகிய என்ற உருவம் மறைந்து நிற்கப் போகின்றது. ஆகவே ஒரு சிறப்பு பெயருடன், ஒரு சிறப்பு பெயருடன் ஒரு பொது பெயரும் இணைந்து உருவாகும் தொகை சொல்லை நாங்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை என்போம். மறுபடியும் மாணவர்களே, ஒரு சிறப்பு பெயருடன் ஒரு பொது பெயரும் இணைந்து உருவாகும் தொகை சொல் ஒரு சிறப்பு பெயர். நாங்க எல்லாவற்றுக்கும் பாம்பு, அது சிறப்பு பெயர் பாம்பு என்பது. பாம்பு என்ற ஒரு பாம்பு என்பது ஒரு பொது சொல் பாம்பு. அதில் சிறப்பு பெயர் என்ற சாறை பாம்பு என்பது சிறப்பு. ஆகவே சாறை ஆகிய பாம்பு, சாறை பாம்பு. ஆக ஒரு சிறு ஒரு ஆகிய என்ற உருபு மறைந்து நிற்க ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் இணைந்து உருவாகும் தொகை சொல் பண்பு தொகை எனப்படும். அதாவது இருபெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். சிட்டுக்குருவி, சிட்டு ஆகிய குருவி. மரம் என்பது ஒரு பொது சொல், எல்லாம் மரம். வாழை மரம், தென்னை மரம், பாக்கு மரம். இதில் தென்னை மரம், வாழை மரம் என்பது இருபெயரொட்டு பண்பு தொகை. ஆக ஒரு சிறப்பு பெயருடன் ஒரு பொது பெயரும் இணைந்து உருவாகின்ற ஒரு தொகை சொல்லி நாங்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை என்போம். கோடை காலம், கோடை ஆகிய காலம். சாறை பாம்பு, மார்கழி திங்கள், மல்லிகை பூ, மல்லிகை ஆகிய பூ. ஆகவே சிறப்பு பெயரும் சிறப்பு பெயர் முன்னும், அதாவது நாங்கள் எளிமை இன்னும் எளிமைப்படுத்துவோமாக இருந்தால், சிறப்பு பெயர் முதலாவதாகவும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்ற உருவம் மறைந்து வருவது, தொக்கி வருவது, தொகை தொக்கி வருவது. அப்ப சிறப்பு பெயர் முதல் என்று பார்த்தால் சாறை பாம்பு எனும்போது சாறை பாம்பு என்பது பொது பெயர். சிட்டுக்குருவி, குருவி என்பது பொது பெயர், ஆகவே சிட்டு சிட்டுக்குருவி. மரம் என்பது அங்கு பொது பெயர், அதுக்கு முதல் சிறப்பு பெயர் வருமாக இருந்தால் தென்னை மரம். ஆக இதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. ஆகவே மாணவர்களே, நாங்கள் பண்பு தொகை என்ற என்னவென்று பார்த்தோம். பண்பு தொகையில் இருபெயரொட்டு பண்பு தொகையும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை என்ற மூன்று தொகைநிலை தொடர்களை பற்றி இன்று கற்றுள்ளோம். அதோடு மாணவர்களே, நான்காவதாக உவமை தொகை. இதில் உவமை தொகை எனும் போது உவமை வெளிப்படையாக உங்களுக்கு தெரிகின்றது, உவமை தொகை. ஆகவே இங்கு தொகை என்றால் மறைந்திருக்கணும். ஆகவே உவமை தொகை எனும் போது உவமை உருபு மறைந்து நிற்க வேண்டும். உவமை உருபு மறைந்து நிற்க இரண்டு பெயர் சொற்களில் இணைந்து உருவாகும் ஒரு தொகை சொல்லைத்தான் நாங்கள் உவமை தொகை என்கின்றோம். உவமை உருபு மறைந்து வருவது உவமை தொகையாகும். அதாவது மதிமுகம், மதி போன்ற முகம், மதியண்ண முகம் எனும் போது இதில் மதிமுகம் என்பது போன்ற, அண்ண என்ற உவமை உருபுகள் மறைந்துள்ளது. ஆகவே மதிமுகம் என்பது உவமை தொகை. அடுத்ததாக மலர்கை, மலர் போன்ற கை. இங்கு போன்ற என்ற உவமை உருபு மறைந்துள்ளது. உங்களுக்கு தெரியும் உவமை உருபுகள் போல, போன்ற, புறைய, ஒப்ப, அண்ணன், நிகர்பயன, இது அனைத்தும் உவமை உருபுகள். ஆகவே இவை போன்ற உவமை உருபுகள் மறைந்து நிற்க வருவது உவமை தொகை எனப்படும். கொடியடை, கொடி போன்ற இடை. முத்துப்பல், முத்து போன்ற பல். ஆகவே முத்துப்பல், கொடியடை, மலர்கை, மதிமுகம் என்பது இங்கு உவமை தொகை. அடுத்ததாக இரும்பு கரம், இரும்பு போன்ற கரம், முத்து போன்ற பல். ஆகவே இரும்பு கரம், முத்துப்பல், பவளவாய், நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் எங்களுக்கு தெரிந்த உவமைகளை. அங்கு உவமை உருபு மாத்திரம் மறைந்து வர வேண்டும். பவளம் போன்ற வாய் என்பதில் போன்ற என்ற உருபு இல்லாமல் பவளவாய் என்று வருமாக இருந்தால் அது உவமை தொகை. ஆகவே தொகை எனும் போது தொக்கி வர வேண்டும், மறைந்து வர வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, உம்மை தொகை. உம் என்ற இடைச்சொல் மறைந்து நிற்க, நீங்களே வரைவிலக்கணத்தை கூறலாம். உம் என்ற இடைச்சொல் மறைந்து நிற்க, இரண்டு பெயர் சொற்கள் இணைந்து உருவாகும் தொகை சொல் உம்மை தொகை எனப்படும். அதாவது அந்த உம் என்ற இடைச்சொல் மறைந்து வர வேண்டும். இராப்பகல், இரவும் பகலும், அதில் உம் என்ற இடைச்சொல் மறைந்து உள்ளது. இராப்பகல், அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும் என்பது உம் என்ற இடைச்சொல் மறைந்து அண்ணன் தம்பி. தாய் சே, தாயும் சேயும். எனக்கு தெரிந்த சேர சோழ பாண்டியன், சேரனும் சோழனும் பாண்டியனும், இங்கு மூன்று சொற்கள் வந்துள்ளது. ஆகவே இங்கும் உம் என்ற இடைச்சொல் மறைந்துள்ளது. கண்ணிமை, கண்ணும் இமையும், இங்கு உம் என்ற இடைச்சொல் மறைந்துள்ளது. அவன் இவன், அவனும் இவனும். ஆகவே இவ்வாறு உம் என்ற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை எனப்படும். அதே போல நாங்கள் அடுத்ததாக நாங்கள் ஆறாவதாக பார்ப்பது அண்மொழி தொகை. ஆகவே அண்மொழி தொகை எனும் போது இந்த நாங்கள் பார்த்த ஐந்து வேற்றுமை, உங்களை நாங்கள் பார்த்தோம், வேற்றுமை தொகை, வினை தொகை, உம்மை தொகை, உவமை தொகை என்ற இதுவரையில் கூறிய தொகைகளில் அல்லாத சொற்கள் மறைந்து வருமாயின் அது அண்மொழி தொகை எனப்படும். அடுத்ததாக இந்த அண்மொழி தொகையில் நாங்கள் சொன்ன, ஏற்கனவே முன் சொன்ன ஐந்து தொகைகளில் ஒன்றாக இருக்கும், ஐந்து தொகைகளில் ஏதாவது ஒன்றாக அண்மொழி தொகை இருக்கும். உதாரணமாக ஆயிலை வந்தால் எனும்போது ஆயிலை என்பது காலங்காட்டாத வினைத்தொகை. ஆராய்ந்த இலை, ஆராய்கின்ற இலை, ஆராயும் இலை. ஆனால் இந்த இடத்தில் அந்த இலை அணிந்த பெண் என்று பொருள் வருகின்றது. அந்த ஆபரணங்களை அணிந்த பெண், இலை அணிந்த பெண் என்று பொருளாகின்றது. ஆயிலை, ஆயிலை வந்தால் எனும்போது, ஆகவே இந்த இடத்தில் அந்த இலை அணிந்த பெண் என்றுதான் பொருள் வருகின்றது. ஆகவே இது வினை தொகையின் புறத்தே பிறந்த அண்மொழி தொகை எனப்படுகின்றது. இவ்வாறே இந்த அண்மொழி தொகையில் ஏனைய தொகைகள் மறைந்திருக்கும். மேலும் சில உதாரணங்களை பார்ப்போமாக இருந்தால், பொற்றொடி வந்தால் எனும்போது இங்கு வேற்றுமை உருபு போன்ற கொடி, அங்கு உவமை உருபு மறைந்துள்ளது. ஏந்திளை வந்தாள், வீமன் திருமகளா மெல்லியலை எனும் போது, ஆகவே இவ்வாறு தேன்மொழி பாடினாள், இதெல்லாம் நாங்கள் இந்த இந்த சொற்களை சொல்லுகின்றோம் அண்மொழி தொகை. ஆகவே அண்மொழி தொகை எனும் போது தமிழ் இலக்கணத்தில் ஆறு வகையான இதுவும் தொகை நிலை தொடர்களில் ஒன்று, ஏனைய ஐந்து தொகை நிலைகளின் மேலும் வரும் என்பது நன்னூலின் கருத்து. அதாவது பொற்றொடி வந்தாள் என்பது, இங்கு பொற்றொடி என்பது பொன்னாளாகிய தொடி என மூன்றாம் வேற்றுமை உருபையும் ஏற்கின்றது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், உவமை உருபுகள் மறைந்து நிற்கின்றது, காலம் காட்டும் உருபு மறைந்து நிற்கின்றது. எனவே ஆகவே இந்த அண்மொழி தொகை எனும் போது ஆறு வகையான தொகை நிலை தொடர்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. இது ஏனைய ஐந்து தொகை நிலைகளிலும் வரும் என்பதுதான் இதனுடைய பொருள். மாணவர்களே, ஆகவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பாருங்கள், அண்மொழி தொகை அதாவது வேற்றுமை வினை தொகை, வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகை நிலை தொடர்கள், அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அண்மொழி தொகை எனப்படும். முறுக்குமிசை வந்தார், பாவை வந்தாள், பொற்றொடி வந்தாள், ஆகவே இதுதான் அண்மொழி தொகை எனப்படும். அன்பு மாணவர்களே, நாங்கள் இதுவரை நேரம் ஆறு வகையான எங்களுடைய தொகை நிலை தொடர்களை பார்த்திருக்கின்றோம். அதாவது தொகை நிலை தொடர்களுடைய பண்புகள் உங்களுக்கு தெரியும், உருபுகள் மறைந்து வரும், ஒரு சொல் போன்று இயங்க வேண்டும், ஆகவே நாங்கள் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உம்மை தொகை, உவமை தொகை, அன்மொழி தொகை ஆகிய ஆறு வகையான தொகைநிலை தொடர்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இதில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வருடமும் இந்த தொகைநிலை தொடர்களில் பயிற்சிகள், வினாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அவ்வகையில் நாங்கள் இந்த தொகைநிலை தொடர்களில் வரக்கூடிய வந்திருக்கின்ற வினாக்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மாணவர்களே, உங்களுடைய பகுதி ஒன்றிலும் வருகின்றது. பகுதி ஒன்று நாங்கள் எங்களுடைய பல் தேர்வு வினாக்களிலும் இந்த வினாக்கள் வருகின்றது. பாருங்கள், பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்றுள்ள சொற்றொகுதியை தெரிவு செய்க. 2020 வேற்றுமை தொகை எனும் போது வேற்றுமை தொகையின் பக்கத்தில் சொற்கள் தரப்பட்டுள்ளது. மரச்சட்டம், மரவேர், கண்ணீர். அடுத்ததாக வினைத்தொகை, ஆடுகதிரை, பாடுபொருள், காடுகரம்பை. அடுத்தது பண்புத்தொகை, முடிநிலவு, நீண்ட பயணம், பழங்குடை. உவமை தொகை, தேன்மொழி, மலர்முகம், நெருப்பு பசி. இவ்வாறு வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை என்று தரப்பட்டு அதில் ஒரு சொல் மாத்திரம் மாறி வரும் வகையில் வேறொரு தொகை நிலை தொடர் ஒன்றை போட்டு வினாக்கள் தரப்பட்டுள்ளது. 2020 2019 என்ற ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய இந்த தொகைநிலை தொடர்களிலிருந்து வினாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே அடுத்ததாக மாணவர்களே, இதில் உள்ள பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். உங்களுடைய தரம் 10 பாடத்திலும் 125 பக்கம் எங்களுடைய தொகைநிலை தொடர்கள் என்ற பாடப்பகுதி காணப்படுகின்றது. 127 பக்கம் உங்களுக்கு சில சொற்கள் தரப்பட்டுள்ளது. அந்த சொற்களில் இருந்து தரப்பட்டுள்ள தொடர்களை இனங்கண்டு வேறுபடுத்துக என்ற ஒரு பயிற்சியும் தரப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நானும் சில பயிற்சிகளை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். பின்வரும் வாக்கியங்களில் உள்ள தொகை சொற்களை இனங்காண்க எனும் போது ஒரு வாக்கியத்தை கொடுத்து அதிலிருந்து வினாக்கள் வினவப்படுமாக இருந்தால் அந்த வாக்கியத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்தியா விண்வெளியில் ஏவுகணையை செலுத்தியது. இதில் ஏவுகணை என்பது என்ன மாணவர்கள்? ஏவுகணை என்பது வினைத்தொகை. ஆகவே இவ்வாறு வினாக்கள் கேட்கப்படும் போது கமலா தங்க வளையல் அணிந்திருந்தார். இதில் தங்க வளையல் என்பது என்ன தொகை? தங்க வளையல் என்பது உங்களுக்கு தெரியும், தங்கத்தால் ஆன வளையல். அங்கு வேற்றுமை தொகை மறைந்துள்ளது. குமார் பாடசாலை சென்றான். இங்கு என்ன தொகை இது? இதில் பாடசாலை என்பது குமார் பாடசாலைக்கு சென்றான். கூர்வு மறைந்துள்ளது. ஆகவே இது வேற்றுமை தொகை. இவ்வாறு அவை புலவர்கள், இது என்ன தொகை? அவை புலவர் என்பது உங்களுக்கு தெரியும், வேற்றுமை தொகை அவை கண் புலவர்கள் என்பது அவை புலவர்கள் என்று வந்துள்ளது. ஆகவே இது போன்ற வினாக்கள் வினவப்படுமாக இருந்தாலும் நீங்கள் அதற்குரிய சரியான தொகைநிலை தொடர் எது என்று கண்டுபிடித்து நீங்கள் அதற்கு விடையளிக்க வேண்டும். வேறு வினாக்கள் வருமாக இருந்தால் பல் தேர்வு வினாக்கள் உங்களுக்கு தெரியும், பல் தேர்வு வினாக்களில் அல்லது சுருக்கமான இலக்கண பகுதிகளிலோ அல்லது பின்வரும் சொற்களை தொகை சொற்களாக வகைப்படுத்துக என்ற ஒரு வினாவினை கொடுத்து அந்த தொகை சொற்கள் சிலவற்றை உங்களுக்கு தரலாம். சுடுசோறு, எண்ணெழுத்து, கருங்கள், பவளவாய், ஏவுகணை, மலர்கை, பூங்குழல், வட்டமேசை, உணவுண்டான், பொற்றொடி வந்தால் ஆகிய இந்த சொற்களினை தந்து இது எவ்வகையான தொகை சொற்கள் என வினவும் போது சுடுசோறு கேட்டவுடன் நீங்கள் யோசிக்க வேண்டும். ராய் ஆக சரி, ஆகவே சுடுசோறு என்பது இங்கு சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. ஆகவே காலம் காட்டும் இடைநிலை மறைந்துள்ளே இது வினை தொகை. எண்ணெழுத்து, எண்ணெழுத்து எனும் போது இங்கு உம் என்ற இடைச்சொல் மறைந்துள்ளது. ஆகவே எண்ணும், எழுத்தும். ஆகவே இது உம்மை தொகை. கருங்கள், கருங்கல் எனும்போது கருமையான கல். இங்கு ஆணை என்ற கருமை என்ற பண்பும் வெளிப்படுத்தப்படுகின்றது, ஆணா ஆகிய என்ற பண்புறுப்புகளும் மறைந்துள்ளது. ஆகவே கருங்கல் என்பது பண்பு தொகை. பவளவாய், பவளவாய் எனும் போது பவளம் போன்ற வாய். ஆகவே இங்கு போன்ற என்ற உருவு உவமை உருவம் மறைந்துள்ளது. ஆகவே இது உவமை தொகை. ஏவுகணை, ஏவுகணை எனும் போது ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவும் கணை என்ற காலம் காற்றும் இடைநிலைகள் மறைந்துள்ளது. ஆகவே இது வினைத்தொகை. ஆகவே இதே போல மலர்கை, மலர் போன்ற கை உவமை உருவம் மறைந்துள்ளது. ஆகவே மலர்கை என்பது உவமை தொகை. இங்கு சுடுசோறு என்பது வினைத்தொகை. எண்ணெழுத்து என்பது உண்மை தொகை. கருங்கல் என்பது பண்பு தொகை. பவளவாய் எனும் போது உவமை தொகை. இவ்வாறு சில சொற்களை உங்களுக்கு கொடுத்து, மலர்கை என்பது போன்ற என்ற உவமை உருவம் மறைந்துள்ளது, ஆகவே உவமை தொகை. பொற்றொடி வந்தாள் என்பது இங்கு அன்மொழி தொகை. ஆகவே இவ்வாறு உங்களுக்கு சில சொற்களை தந்து தொகை சொற்களாக வகைப்படுத்தும் வகைப்படுத்துகின்ற வினவபூர்வமாக இருந்தாலும் அதற்கான உங்களுக்கான சரியான விடைகள் என்ன தொகை என்றது உங்களுக்கு தெரிந்திருக்குமாக இருந்தால் நீங்கள் அதனை கண்டுபிடிக்கலாம். ஆகவே அன்பு மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் எங்களுடைய இலக்கண பகுதியில் வருகின்ற தொகைநிலை தொடர்கள் என்ற இலக்கண பகுதியினூடாக நான் உங்களுடன் கலந்துரையாடினேன். ஆகவே தொகைநிலை தொடர்கள் என்றால் என்ன, அந்த தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும், அந்த தொகைநிலை தொடர்கள் ஒவ்வொன்றிற்கும் உரிய உதாரணங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பயிற்சிகள், அந்த பயிற்சிகளை நான் உங்களுக்கு கூறியதை விட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இலக்கணம் என்பது தொடர்ச்சியான பயிற்சிகளின் ஊடாகத்தான் எங்களுக்கு கைவரக்கூடும். ஆகவே வெறுமனே வாசிப்போடு நாங்கள் நிறுத்திவிடாமல் அந்த இலக்கண பயிற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய கடந்த கால வினா பத்திரங்களின் எடுத்து ஒரு 5 வருட வினா பத்திரங்களின் எடுத்து அதில் பல்தேர்வு வினாக்களில் 5 தொகைநிலை தொடர்கள் வந்துள்ளது. அந்த ஒவ்வொரு வருடங்களையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தி எடுத்து அந்த வினாக்களினை நீங்கள் செய்து பார்க்கலாம். தொடர்ந்து பயிற்சிகளின் ஊடாகவே மாணவர்களே எங்களுக்கு சிறந்த பெறுபவர்கள் அமையும். ஆகவே இதை செவிமடுப்பதோடு மாத்திரம் நீங்கள் நிறுத்திவிடாமல் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்ய தொடங்கும் போதே இதற்கான முழுமையான வெற்றி எங்களினே வந்தடையும். ஆகவே அன்பு மாணவர்களே, இன்று தொகைநிலை தொடர்களில் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்பு அன்மொழி தொகை என்ற 6 தொகைநிலை தொடர்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடினேன். இதில் போதுமான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பண்டாரவளி தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியை ராசுதர்ஷினி. நன்றி, வணக்கம்.